பொதுக்காலம் 28 ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, அமெரிக்க அரசு தலைவர் ஜான் கென்னடி அவர்கள் வெள்ளை மாளிகையில் ஒருமுறை சிறப்பு விருந்தொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். கலைத்துறையில் மிகவும் புகழ்பெற்றவர்களை மட்டும் அந்த விருந்துக்கு அழைத்திருந்தார். அவர்களில் வயதில் முதிர்ந்த வில்லியம் ஃபாக்னர் என்பவரும் ஒருவர். அவர் ஒரு தலைசிறந்த எழுத்தாளர். அரசு தலைவர் கென்னடியிடமிருந்து வந்திருந்த அந்த அழைப்பை கண்டதும் வில்லியம் அவர்கள், எனக்கு அதிக வயதாகிவிட்டது, எனவே பொது நண்பர்களை உருவாக்க எனக்கு விருப்பமில்லை என்று பதில் சொல்லி அந்த அழைப்பை மறுத்துவிட்டார். அன்புள்ளங்களே, இப்படி ஓர் அரிய வாய்ப்பை வில்லியம் அவர்கள் மறுத்துவிட்டாரே என்று நாம் எண்ணலாம். அழைப்பை ஏற்க மறுத்ததற்கு அவர் சொன்ன காரணம் நமக்கு எரிச்சலை மூட்டலாம். வில்லியம் அவர்களை பற்றி நமது தீர்ப்புகளை எழுதுவதற்கு முன், அன்புள்ளங்களே, நம்மை பற்றி கொஞ்சம் சிந்திப்போமே. வாழ்வில் நமக்கு வந்துள்ள அழைப்புகள், அந்த அழைப்புகளோடு நமக்கு கிடைத்த வாய்ப்புகள் எத்தனை எத்தனை. இந்த அழைப்புகளையும் வாய்ப்புகளையும் ஏற்க மறுத்து நாம் கூறிய சாக்குப்போக்குகள் எத்தனை எத்தனை. இவற்றை சிந்திக்க இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன. இந்த அழைப்பை ஏற்போமா?
அன்பு நெஞ்சங்களே, இறைவன் தரும் விருந்துக்கு விடுக்கப்படும் அழைப்பும் அழைப்பை மறுத்து சொல்லப்படும் சாக்கு போக்குகளும் இன்றைய வாசகங்களின் மைய கருத்துக்கள். இறைவன் தரும் ஒரு விருந்தை இறைவாக்கினர் எசையா விவரிக்கும் போது முதலில் அங்கு பரிமாறப்படும் உணவு வகைகளை பட்டியலிடுகின்றார். மேலோட்டமாக பார்த்தால் இவை வெறும் உணவுப் பொருட்களின் பட்டியலை போல் தெரிகின்றது. ஆனால் இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்து வந்த அடிமை வாழ்வை நினைத்து பார்த்தால் இந்த பட்டியல் அவர்கள் ஏங்கி தவித்த ஒரு விடுதலை வாழ்வின் அடையாளங்கள் என்பது புரியும். அடுத்த நாள் அல்லது அடுத்த வேளை உணவு வருமா என்பதே தெரியாமல் ஏங்கி தவிக்கும் ஏழைகள் எப்படிப்பட்ட உணவு தங்களுக்கு கிடைக்கும், அது எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது என்பதையெல்லாம் சிந்திப்பது கிடையாது. வகை வகையாய் உணவருந்தும் செல்வந்தர் மனதில் இந்த சிந்தனைகள் எல்லாம் உருவாகும்.
அன்பு இதயங்களே, பல நூற்றாண்டுகளாக அடிமைகளாய், அகதிகளாய், நாடோடிகளாய் வாழ்ந்து வந்த இஸ்ரேல் மக்கள் உண்டதெல்லாம் பரிதாபமான உணவு வகைகளே. மிருகங்களுக்கு தரப்படுவது போல் பெரிய பாத்திரங்களில் அல்லது பாய் விரிப்பில் கொட்டப்படும் அந்த உணவை அடிமைகள் உண்ண வேண்டும். அதுவும் ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு உண்ண வேண்டும். பொறுமையாக நாகரிகமாக காத்திருந்தால் ஒன்றுமே கிடைக்காது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு துண்டு ரொட்டிக்காக போராட வேண்டியிருந்த இஸ்ரேல் மக்கள் ஆற அமர நாற்காலிகளில் அமர்ந்து விருந்துண்பது எப்படி என்பதையே மறந்திருந்தனர். அவர்களிடம் இறைவன் தரும் விருந்தை பற்றி இறைவாக்கினர் எசேயா இவ்விதம் கூறுகின்றார்.
படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்கள் இனங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும், பழரச பானமும், கொழுப்பான இறைச்சி துண்டுகளும், வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும்.
அன்பு இதயங்களே, இறைவாக்கினர் எசேயா இந்த வாசகத்தில் குறிப்பிட்டிருக்கும் திராட்சை ரசத்தை மட்டும் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நல்ல சுவையான திராட்சை ரசத்தை விருந்து நேரத்தில் பரிமாறுவதே ஒரு பெருமை. அந்த பெருமை பறிபோய்விடுமோ என்ற கவலையில் அன்னை மரியா கானாவில் நடந்த திருமணத்தின் போது இயேசுவை அணுகிய அந்த நிகழ்வு நமக்கு நினைவிருக்கும் இல்லையா? இறைவாக்கினர் எசேயா குறிப்பிடும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசத்தை உருவாக்க நேரமும் கவனமும் தேவை. நேரம் எடுத்து கவனம் செலுத்தி உணவுப் பொருட்களையோ திராட்சை ரசங்களையோ உருவாக்கும் அந்த பழக்கத்தையே பல நூறு ஆண்டுகளாக இழந்து தவித்தனர் இஸ்ரேல் மக்கள். அன்பு இதயங்களே, சுவையுள்ள திராட்சை ரசத்துடன் விருந்து கொடுத்து பெருமை கொண்ட காலங்களெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு தூரத்து கனவுகளாகவே இருந்தன. இவ்விதம் தவித்துக் கொண்டிருந்த அவர்களுக்கு எசேயா கூறும் இந்த உணவு பட்டியல் தங்கள் பாரம்பரிய பெருமையை எண்ணி பார்க்க ஒரு வாய்ப்பை தந்திருக்கும், அல்லது வரப்போகும் விடுதலை வாழ்வை பற்றிய நம்பிக்கையை அவர்கள் உள்ளங்களில் வளர்த்திருக்கும்.
அன்பு இதயங்களே, விருந்தையும் உணவு பட்டியலையும் இவ்வளவு விரிவாக நாம் சிந்திக்க வேண்டுமா என்ற எண்ணம் எழலாம். அதற்கு காரணம் உண்டு. அன்று தங்கள் சுய மரியாதையெல்லாம் இழந்து உணவுக்காக போராடிய இஸ்ரேல் மக்களைப் போல நாம் வாழும் இன்றைய சூழலிலும் உணவுக்காக போராடும் பல கோடி மக்களை எண்ணி பார்க்க இன்றைய வாசகங்கள் நமக்கு ஒரு அழைப்பை தருகின்றன. உலகின் பல நாடுகளில் பசியின் கொடுமையால் தங்கள் மனிதத்தன்மையை இழந்து வாழ்வோரை எண்ணி பார்க்க, அவர்கள் மீண்டும் மனிதர்களாக வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்பதை எண்ணி பார்க்க இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. குறிப்பாக நமக்கு உணவு வழங்கும் விவசாயிகளை முன்னேற்றம் என்ற பெயரால் பட்டினியால் கொல்லும் இந்திய அரசின் செயல்பாடுகள் நம்மில் எத்தனை பேரை பாதித்துள்ளது என்பதை ஒரு ஆன்ம ஆய்வாக நாம் மேற்கொள்ள இந்த ஞாயிறு அழைப்பு விடுக்கின்றது. தூக்கி எறியும் கலாச்சாரம் நம்மில் எவ்வளவு பாதகமான விளைவுகளை உருவாக்கியுள்ளது என்பது குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் உரைகளில் அடிக்கடி குறிப்பிட்டு வருகின்றார். நாம் உணவை தூக்கி எறியும் போக்கை குறித்து பேசுகையில் சற்று கடினமான வார்த்தைகளையே பயன்படுத்தினார் திருத்தந்தை.
உலகில் கோடான கோடி மக்கள் உணவின்றி தவிக்கும் வேளையில் உணவை குப்பையில் எறிவது ஏழைகளுக்கும் பசித்திருப்போருக்கும் போய் சேர வேண்டிய உணவை திருடுவதற்கு சமம்
என்று ஒருமுறை தன் புதன் பொது மறைக்கல்வி உரையில் குறிப்பிட்டார்.
அன்பு இதயங்களே, வறுமைப்பட்ட பல நாடுகளில் நிலவும் வறட்சியும் பட்டினி சாவுகளும் நாம் பல ஆண்டுகளாக கேட்டு வரும் ஒரு செய்தி என்பதால் அது நம் உள்ளத்தை தொடாமல் போக வாய்ப்பு உண்டு. வறுமையும் பட்டினியும் உலகின் எல்லா இடங்களிலும் இருக்கத்தானே செய்கின்றன. என்னால் என்ன செய்ய முடியும் என்று இந்த பிரச்சனையை அலட்சியப்படுத்தும் ஆபத்தும் அதிகம் உண்டு. அன்பு இதயங்களே, அரசன் தந்த அழைப்பை அலட்சியம் செய்துவிட்டு தங்கள் வயல்களிலும் கடைகளிலும் பணிகள் செய்ய போன மனிதர்களை இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கின்றோம். அதேபோல் வறுமைப்பட்ட பல நாடுகளில் நிகழும் பட்டினி சாவுகள் மூலம் நமக்கு வரும் அழைப்புகளையும் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம் பணிகளில் நம் சொந்த வாழ்வில் மீண்டும் மூழ்கிவிடும் ஆபத்து நமக்கும் உண்டு. எனதருமை அன்புள்ளங்களே, வறுமைப்பட்ட நாடுகளில் நிலவும் பட்டினி சாவுகளை பற்றி பேசும்போது முன்னர் வாசித்த ஒரு செய்தி என் நினைவுக்கு வருகின்றது. பட்டினி சாவுகளால் சிறிதும் பாதிக்கப்படாமல் தனக்கு விடப்பட்ட பணியை மட்டும் செய்துவிட்டு திரும்பிய ஒரு புகைப்பட கலைஞரை பற்றிய செய்தி அது.
மனித சமுதாயத்தின் மனசாட்சியை உலுக்கி எடுக்கும் புகைப்படங்கள் அவ்வப்போது நாளிதழ்களில் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இவற்றில் சிறந்த படத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் புலிட்சர் என்ற விருது வழங்கப்படும். 1994 இந்த விருதை பெற்ற புகைப்படம் சூடான் நாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். அங்கு நிலவிய பட்டினி கொடுமையை விளக்கும் ஒரு படம். அப்படத்தில் எலும்பும் தோலுமான ஒரு பெண் குழந்தை தரையில் ஊர்ந்து செல்வதாக காட்டப்பட்டு இருந்தது. பல நாட்கள் பட்டினி கிடந்ததால் எழுந்து நடக்கும் சக்தி இழந்திருந்த அந்த குழந்தை அருகிலிருந்த ஒரு உணவு தரும் மையத்திற்கு ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது. அக்குழந்தைக்கு பின்புறம் பிணம் தின்னும் கழுகு ஒன்று அமர்ந்திருந்தது. அந்த குழந்தை எப்போது இறந்து விழும், தன் விருந்தை ஆரம்பிக்கலாம் என்று அந்த கழுகு காத்திருந்தது. சூடானில் மனிதர்கள் உணவின்றி இறந்து வந்ததால் பிணம் தின்னும் கழுகுகளுக்கு பெருமளவு உணவு கிடைத்தது என்பதை அந்த படம் சொல்லாமல் சொன்னது.
அன்பு இதயங்களே, விருது பெற்ற அந்த படத்தை எடுத்தவரின் பெயர் கெவின் கார்டர். 33 இளைஞர். ஐநா அமைப்பு சூடானில் மேற்கொண்ட பணிகளை படங்களாக பதிவு செய்ய அவர் அங்கு சென்றிருந்தார். அவருக்கு புலிட்சர் விருது கிடைத்த அன்று பலர் அவரிடம் அந்த குழந்தைக்கு என்ன ஆனது என்று கேட்டார்கள். அவர் பதிலுக்கு, நான் அந்த படத்தை எடுத்த பின் கழுகை விரட்டிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டேன். அந்த குழந்தைக்கு என்ன ஆனது என்று எனக்கு தெரியாது என்று பதில் சொன்னார். அவர் சொன்ன அந்த பதிலை கேட்ட பின் ஒரு நாளிதழ் கெவின் கார்டரை பற்றி பின்வருமாறு எழுதியிருந்தது.
குழந்தைக்கு இந்த பக்கம் அமர்ந்து படம் எடுத்த இவருக்கும் குழந்தைக்கு அந்த பக்கம் அமர்ந்திருந்த அந்த பிணம் தின்னும் கழுகுக்கும் வித்தியாசம் எதுவும் இல்லை.
அன்பு இதயங்களே, விருது பெற்ற அந்த புகைப்படத்தினால் அவர் பெற்ற கண்டனங்கள் கெவின் கார்டரின் மனதை உடைத்தன. விருது பெற்ற அதே ஆண்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார்.
அன்பு இதயங்களே, பசி, பட்டினி, வறுமை இவற்றை நாம் எவ்விதம் நோக்குகின்றோம்? பட்டினி சாவுகள் நமக்கு வெறும் புள்ளி விவரங்களா, தினசரி செய்திகளா, காட்சி பொருட்களா, அல்லது இவை அனைத்தும் இறைவன் நமக்கு தரும் சிறப்பான அழைப்புகளா? நான் எனது என்ற சிறைகளிலிருந்து வெளியேறுவதற்கு இறைவன் நமக்கு தரும் அழைப்புகளை ஒதுக்கிவிட்டு மறுத்துவிட்டு நம் அன்றாட வாழ்வில் மட்டும் கவனம் செலுத்துவது வலியே சென்று நம்மையே தன்னல சிறைகளுக்குள் மீண்டும் அடைத்துக் கொள்ளும் வழிகள்.
அன்பு இதயங்களே, இறைவன் தரும் இந்த அழைப்பை விட நமது தனிப்பட்ட தினசரி வாழ்வே பெரிது என்று எத்தனை முறை நாம் வாழ்ந்திருக்கின்றோம். அந்த அழைப்பின் வழி வந்த நல்ல எண்ணங்களை எத்தனை முறை கொன்று குழிதோண்டி புதைத்திருக்கின்றோம். இந்த கேள்விகளுக்கு இன்றும் இனி வரும் நாட்களிலும் பதில்கள் தேடுவது நமக்கு மீட்பை தரும்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.